ஓம் சாந்தி. 24/6/2024 திருப்புதல் தேதி 1965. மம்மா முரளி. தூய்மை எனும் குணத்தை கடைபிடித்து டைரக்டரின் கட்டளைப்படி நடந்தாலே தெய்வீக சாம்ராஜ்யத்தில் வந்துவிடுவீர்கள். காலை வகுப்பில் படிப்பதற்கான ஜெகதம்பாவின் இனிமையான வாக்கியம். ஓம் சாந்தி. இந்த உலகம் நாடகம் என சொல்லப்படுகிறது. நாடகம் என்றாலும், டிராமா என்றாலும், விளையாட்டு என்றாலும் விஷயம் ஒன்றுதான். நாடகம் என்பது ஒரு கதையாகும். இதன் இடையில் இடைச்செருகள் அதிகம் காண்பிக்கப்படும். இருப்பினும் கதை ஒன்றுதான். அவ்வாறே இந்த எல்லை இல்லாத உலக நாடகம், இதனை நாடகம் என்று சொல்லப்படும். இங்கு நாம் அனைவரும் நடிகர்கள். நடிகர்களான நமக்கு நாடகத்தை பற்றிய முழு ஞானமும் தெரிந்திருக்க வேண்டும். இந்த கதை எதன் அடிப்படையிலானது? இதன் ஆரம்பம், முடிவு, நடிகர்கள், கதாநாயகன், கதாநாயகி யார், எந்தெந்த நடிகர்கள் எப்பொழுது வருவார்கள், இதனுடைய இயக்குனர், படைப்பாளர் யார் என்ற முழு விவரமும் தெரிய வேண்டும். நாடகம் என்று சொல்வதால் மட்டும் வேலை நடக்காது. நாடகம் எனும் போது நாம் அதன் நடிகர்கள் ஒரு நடிகரை பார்த்து இந்த நாடகத்தின் கதை என்ன, ஆரம்பம், முடிவு பற்றி கேட்கும் பொழுது அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்றால் அவரை என்ன சொல்வது? இவர் தன்னை நடிகன் என்கிறார், எதுவும் தெரியவில்லையே என்பார்கள். நடிகருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். நாடகத்தின் ஆரம்பம் இருந்தால் முடிவும் இருக்கும். மாறாக முடிவு இன்றி என்றென்றும் நடந்து கொண்டே இருக்காது. எனவே இவற்றையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த மாபெரும் நாடகத்தின் படைப்பாளருக்கு இதன் ஆரம்பமும் தெரியும், முடிவும் தெரியும். கதாநாயகன், நாயகி யார், இதில் முக்கிய நடிகர்கள் யார், இவையெல்லாம் தெரிந்த தந்தையே நமக்கு புரிய வைக்கிறார். தினசரி வகுப்பில் வந்து கேட்பவர்களுக்கு இந்த ஞானம் எல்லாம் தெரியும். இதனுடைய முதல் படைப்பாளர், இயக்குனர் யார் என்பதும் தெரியும். சுப்ரீம் சோலான பரமபிதா பரமாத்மாவையே படைப்பாளர் என்பர். ஆனால் அவரும் ஒரு நடிகர். அவரது நடிப்பு என்ன? இயக்குவது அவரது நடிப்பாகும். அவர் ஒருமுறை மட்டுமே வந்து நடிகராகிறார். இந்த நாடகத்தை நானே கற்பிக்கிறேன். எப்படி? பரிசுத்தமான சத்யுகம் எனும் புத்தம்புதிய உலகை நான் படைக்கிறேன். இப்போது டைரக்டரின் அறிவுரையின்படி தூய்மையை கடைபிடித்து வாழ்கின்ற நீங்கள் அனைவரும் தூய்மையாகிறீர்கள். பிறகு தூய்மையான இந்த நடிகர்கள் மூலமாக அநேக பிறவிகளின் சக்கரம் சுழலும். தந்தை கூறுகிறார், தூய்மையான மனிதர்களே தெய்வீக ராஜ்யத்திற்கு செல்வார்கள். அந்த ராஜ்யம் இரு யுகமாக, சூரிய வம்சம், சந்திர வம்சமாக நடைபெறும். பிறகு அந்த நடிகர்களின் நடிப்பு முடிவடையும் பொழுது சிறிது கீழே இறங்கி வாம மார்க்கத்தில் வருகின்றனர். பிறகு மற்ற தர்மங்கள் வருகின்றன. இப்ராஹிம், புத்தர், கிறிஸ்து, இந்த தர்ம ஸ்தாபனையாளர்கள் வரிசையாக வந்து அவரவரது தர்மத்தை உருவாக்குகிறார்கள். இந்த நாடகத்தின் கதை எங்கு துவங்கி எங்கு முடிவடைகிறது பாருங்கள். இதற்கு இடையில் மற்ற இடைச்செருகள்கள் எப்படி வந்தது? இதனையும் அமர்ந்து தந்தை புரிய வைக்கிறார். இப்படி நாடகம் முடிவடையும் நிலையில் உள்ளது. அந்த நாடகமும் 3 மணி நேரத்தில் முடிவடையும். இதற்கு 5000 ஆண்டுகள் ஆகிறது. மீதம் சில வருடமே உள்ளது. அதற்கு தயாராக வேண்டும். இப்போது இந்த நாடகம் முடிவடைந்து திரும்ப நடைபெறும் இந்த கதை புத்தியில் இருக்க வேண்டும். இதனையே ஞானம் என்று சொல்லப்படும். இப்போது பாருங்கள், தந்தை வந்து புதிய பாரதம் எனும் புதிய உலகை படைத்துக் கொண்டிருக்கிறார். பாரதம் புதியதாக இருந்த பொழுது உலகம் இவ்வளவு பெரியதாக இருந்தது இல்லை. இன்று பாரதமும் பழையது, உலகமும் பழையது. தந்தை வந்து அழியாத கண்டமான பாரதம் பழமையான நமது தேசம் என்கிறார். ஏனென்றால் மற்ற தேசங்களில் இதுவும் ஒரு துண்டாகிவிட்டது. ஆனால் உண்மையில் அகிலம் பூமி முற்றிலும் ஒரு பாரதத்தின் ராஜ்யமாக இருந்தது. அன்றைய பாரதம் பொற்குருவி என பாடப்பட்டது. பூமி முழுவதும் ஒரு பாரதத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் இருந்தது. அன்று சுகமே முழுமையாக இருந்தது. இன்று எங்கே உள்ளது என பாபா கூறுகிறார். இதனை அழித்து மீண்டும் ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம், பழமையான அதே புதிய பாரதம், புதிய உலகத்தை அமைக்கிறேன். புரிந்ததா? அந்த உலகத்தில் துக்கம், வியாதி, அகால மரணம் எதுவும் இல்லை. அத்தகைய வாழ்வை பெற முயற்சி செய்யுங்கள். இலவசமாக கிடைத்துவிடுமா? சிறிதேனும் முயற்சி தேவை. விதை விதைத்தால் அறுவடை செய்யலாம். விதைக்காமலேயே எப்படி பயனடைவது? இது கர்மக்ஷேத்திரம். இந்த கர்ம பூமியில் செயலினம் விதையை விதைக்க வேண்டும். எந்த செயலை விதைப்போமோ அதையே பெறுவோம். தந்தை செயலினம் விதையை விதைக்க கற்பிக்கிறார், வயலை உழுவதற்கு கற்பிக்கிறார். விதைப்பது, பராமரிப்பது எப்படி என்பதற்கான பயிற்சியை தருகிறார். தந்தை வந்து நமக்கு செயலினம் விவசாயத்தை எப்படி செய்வது, தனது செயலை உயர்வாக செய்யுங்கள், நல்ல விதை விதைத்தால் நல்ல பலன் கிடைக்கும். நற்செயல் செய்யும் போது விதைக்கு ஏற்ப நல்ல பலன் கிடைக்கும். செயலினும் விதை சக்தி வாய்ந்ததாக இல்லை என்றால் கெட்ட விதையை விதைத்தால் பலன் என்னவாக கிடைக்கும்? நீங்கள் உண்பது பருகுவது அனைத்தாலும் துக்கம் அமைதி இன்மையே கிடைக்கிறது. ஏதேனும் ஒரு வியாதி தொந்தரவை கொடுத்த வண்ணம் உள்ளது. அனைத்து விஷயங்களும் மனிதர்களுக்கு துயரத்தை தருகிறது. எனவே பாபா கூறுகிறார், இப்போது உங்களுடைய கர்மத்தை நான் உயர்தரமாக மாற்றுகிறேன். நல்ல தரமான விதை விதைத்தால் பழமும் நல்லதாகவே கிடைக்கும். மாறாக தரமற்ற விதையானால் தரமான பழம் கிடைக்காது. ஆகவே நமது செயல் நல்ல தரமானதாக இருக்க வேண்டும். தந்தை இப்போது நமது செயல் எனும் விதையை தரமானதாக மாற்றுகிறார். அத்தகைய உயர்தரமான விதையை விதைத்தால் உயர்தரமான பழம் கிடைக்கும். ஆகவே தனது செயலினும் விதையை நல்லதாக மாற்றுங்கள். நல்ல விதை விதைக்க பயிலுங்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு தனது முயற்சியில் ஈடுபடுங்கள். நல்லது. இப்போது இரு நிமிடம் அமைதி. அமைதியின் பொருள் நான் மா. அமைதி முதன்மையானது. பிறகு சப்தம் வருகிறது. தந்தை கூறுகிறார், அமைதிக்கு செல்லுங்கள். நமது உலகமே அமைதியானது. சாந்தி நமது சுய தர்மம். அந்த அமைதியில் செல்வதற்காக கூறுகிறார். இந்த தேகம் உட்பட சம்பந்தங்களின் மீதிருந்து பற்றுதலை நீக்கி விடுபட்டு இருங்கள். பரந்தாமனின் குழந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். அது இல்லத்திற்கு வந்துவிடுங்கள். இப்போது செல்வதில் கவனம் வையுங்கள், வருவதில் அல்ல. இறுதி நேரத்தின் நினைவே நல்ல நிலையை தரும். இப்போது யார் மீதும் பற்றுதல் கூடாது. தேகத்தின் மீதும் பற்று இருக்கக்கூடாது. புரிந்ததா? அத்தகைய நடைமுறையை கையாளுவது நல்லது. அமைதியில் அமருங்கள். இப்பொழுது நடமாடும் பொழுதும் அமைதி, பேசினாலும் அமைதி. பேசும் போது அமைதியாக இருப்பது எப்படி தெரியுமா? பேசும் போது நமது புத்தியின் நினைவில் நான் ஆத்மா, தூய்மையான அமைதியான ஆத்மா என்பதை நினைவில் வைப்பது. பேசும்போது நான் ஆத்மா, இந்த வாய் மூலமாக பேசுகிறேன் என்பதை கவனத்தில் வைப்பது. இதனை ஆதாரமாக ஆக்கிக் கொண்டு பேசுகிறேன் என்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறே கண்ணை ஆதாரமாக கொண்டு பார்க்கிறேன். எப்போது எது தேவையோ அப்போது அதனை ஆதாரமாக ஆதாரமாக கொண்டு செயல்படுகிறேன். இவ்வாறு ஆதாரமாக கொண்டு செயல்படும் போது மகிழ்ச்சி அதிகமாகும், தவறு நிகழாது. நல்லது. பாப் தாதா மற்றும் தாயின் இனிமையிலும் இனிமையான மிக நல்ல என்றென்றும் அமைதியை அனுபவம் செய்கிற குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். நல்லது. சந்தேஷி உடல் மூலமாக ஆல்மைட்டி தந்தை மாதேஸ்வரிக்காக உச்சரித்த மகா வாக்கியம். முதலாவது, ராதை சிரோன்மணி மகளே, நீ நிதமும் எனக்கு நிகராக தெய்வீக செயலிலேயே ஈடுபட்டிருக்கிறாய். அதாவது சுத்த வைஷ்ணவ சொரூபம் நீயே, சுத்தமான சேவை செய்கிறாய். எனவே சாக்ஷாத் எனது சொரூபமும் நீயே. எந்த குழந்தை தந்தையின் அடியை பின்பற்றவில்லையோ அவரிடமிருந்து நான் விலகி இருக்கிறேன். ஏனென்றால் குழந்தை என்றாலே தந்தைக்கு சமமாக இருக்க வேண்டும். இப்போது உருவாகின்ற இந்த விதிமுறை சத்தியுகம் திரேதாயுகம் வரை நடைபெறுகிறது. அங்கு எப்படி தந்தையோ அப்படியே மகன். ஆனால் துவாபர கலியுகத்தில் அப்படி தந்தையை போல மகன் இருப்பது இல்லை. இப்போது தந்தைக்கு நிகராக மாற பயிற்சி செய்விக்கப்படுகிறது. ஆனால் அங்கு இயல்பாகவே தந்தையை போன்றே மகன் இருப்பதாக சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த அநாதி சட்டமே இந்த சங்கம யுகத்தில் இறைவன் தந்தை நேரில் வந்து ஸ்தாபனை செய்கிறார். இரண்டாவது, இனிமையான தோட்டக்காரரின் இனிமையான முயற்சி செய்யும் மகளே, இப்போது நீ மிகவும் ரமணீகரமாக இனிமையாக மாற வேண்டும், மாற்ற வேண்டும். இப்போது உலக அரசாங்கத்தின் சாவி நொடியில் பெறுவதும் பெற வைப்பதும் உன் கையில் உள்ளது. பாராய், ஆல்மைட்டி அனைத்து ஜீவாத்மாக்களின் எஜமானன் இந்த கர்ம பூமியில் வருகின்ற பொழுது முழு உலகமே ஆனந்தமயமான இல்லமாகிறது. இது அதே நேரம் ஜீவாத்மாக்களின் எஜமானன் அவ்யக்த நிலையில் சிருஷ்டியை இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எப்போது அவர் மனித உடல் தரித்து எஜமானனாக கர்ம பூமியில் வருகிறாரோ அப்போது சத்தியுகம் திரேதாயுகத்தில் சமயத்தின் ஜீவாத்மாக்கள் அனைவரும் சுகமடைகிறார்கள். அங்கு சத்திய சாம்ராஜ்யம் திறக்கப்படுகிறது. யாரெல்லாம் ஈஸ்வரிய சுகத்தை பெற முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு அங்கே சதா காலத்திற்கு சுகம் கிடைக்கிறது. ஆனால் எப்பொழுது அவர் மானுடல் தரித்து எஜமானனாக கர்ம பூமியில் வருகிறாரோ அப்போது சத்தியுகம் திரேதாயுகத்தின் சமயத்தின் ஜீவாத்மாக்கள் அனைவரும் சுகமடைகிறார்கள். அங்கு சத்திய சாம்ராஜ்யம் திறக்கப்படுகிறது. யாரெல்லாம் ஈஸ்வரிய சுகம் பெற முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கு அங்கே சதா காலத்திற்கு சுகம் கிடைக்கிறது. இந்த சமயத்தில் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் சுகதானம் கிடைப்பது இல்லை, முயற்சியே பலனை தருகிறது. யாரெல்லாம் ஈஸ்வரனுடன் நினைவு வைத்தார்களோ அவர்களுக்கு இறைவன் மூலமாக முழுமையாக சுகத்தின் தானம் கிடைக்கிறது. மூன்றாவது, ஆஹா, நீ அதே சக்தியாவாய். தனது ஈஸ்வரிய சக்தியின் வர்ணத்தால் இந்த அசுர உலகை அழித்து தெய்வீக உலகை உருவாக்குகிறாய். பிறகு அனைத்து சக்திகளின் புகழ் வெளிப்படுகிறது. இப்போது அந்த சக்தியை உன்னுள் நிரப்பிக் கொண்டிருக்கிறாய். நீ எப்பொழுதும் தனது ஈஸ்வரிய பலம் மற்றும் பெருமிதத்தில் இருந்தால் எப்பொழுதும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பாய். நித்தம் மலர் முகம், நான் யார், யாருடையவன் என்ற பெருமிதம் இருக்க வேண்டும். நமது சௌபாகியம் எவ்வளவு, எவ்வளவு பெரிய பதவி. இப்போது நீ முதலில் தனது சுயராஜ்யத்தை அடைகிறாய், பிறகு சத்தியுகத்தில் யுவராஜனாவாய். ஆக எவ்வளவு பெருமிதம் கொள்ள வேண்டும். தனது பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தனது அதிர்ஷ்டத்தை பார், எவ்வளவு பெரிய லாட்டரி கிடைத்துள்ளது. புரிந்ததா? மிக மிக அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டசாலியான தெய்வீக மலர் குழந்தை. இந்த மங்களகரமான சங்கம யுகத்தில் சுயம் நிராகார பரமாத்மா மனித உடலில் வந்த இந்த ஈஸ்வரிய தொழிற்சாலையை திறந்துள்ளார். இங்கு வந்து எந்த ஒரு மனிதரும் தனது அழியும் பழைய பொருட்களை கொடுத்து அழிவற்ற ஞானரத்தினங்களை பெற முடியும். இந்த அழியாத ஞானரத்தினங்களின் தொழில் மிகவும் சூட்சமமானது. இதனை புத்தியால் பெற வேண்டும். இது சாதாரண பொருள் அல்ல. கண்ணில் தென்பட மிக குப்த பொருளாக இருப்பதால் யாரும் இதனை கொள்ளையடிக்க முடியாது. இந்த மிக உத்தம ஞானத்தை பெறுவதால் மிகவும் சங்கல்பமற்ற சுகமான மனோநிலையை பெற முடியும். எதுவரை ஒருவர் இந்த அழியாத ஞானரத்தினங்களை வாங்கவில்லையோ அதுவரை கவலையற்ற துயரமில்லாத சங்கல்பமற்ற நிலையை பெற இயலாது. எனவே இந்த அழியாத ஞானரத்தினங்களை பெற்று தனது புத்தி எனும் சூக்ஷ்ம பெட்டகத்தில் வைத்து கவலை இல்லாமல் இருங்கள். அழியும் செல்வத்தால் துக்கமே கிடைக்கும். அழியாத ஞான செல்வத்தால் சுகமே அடங்கியுள்ளது. 5. சூரியன் கடலின் நீரை தன்வசம் ஈர்த்து பிறகு உயர்ந்த மலைகளின் மீது மழையாக பொழிவதை போன்று இங்கும் ஈஸ்வரனின் ஞான மழை பொழிகிறது. சிவனின் தலையிலிருந்து கங்கை வந்ததாக சொல்வார்கள். இப்போது இவரது கமலவாய் மூலமாக ஞான அமிர்தம் பொழிகிறது. அதனையே அழிவில்லா ஈஸ்வரிய கங்கை என்று சொல்லப்படுகிறது. இவர் மூலமாக பகீரதன் நீங்கள் தூய்மையாகி அமரராகிறீர்கள். இது கிரீடமாவதற்கான அதிசயமான சங்கமம். இங்கு வருகிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் கிரீடதாரி ஆவீர்கள். உலகமே மண்டலி என்று கூறப்படும். மண்டலி என்பது இடம். இந்த இடம் எங்கே நிலை பெற்றுள்ளது? ஒரு சூக்ஷ்ம நிலையில், அதாவது உள்ளிருக்கும் சுய தர்மத்தில். உலகம் முழுவதும் சுய தர்மத்தை மறந்து இயற்கையின் தர்மத்தில் நிலைத்து உள்ளது. சக்திகளான நீங்கள் இயற்கையை மறந்து தனது சுய தர்மத்தில் நிலைத்துள்ளீர்கள். இந்த உலகில் மனிதர்கள் அனைவரும் ஜோதி வடிவான ஈஸ்வரனை நினைவு செய்கிறார்கள். தன் கண்களால் கூட காண முடியாத அவர் மீது அன்பு கொண்டு ஈஸ்வரா உன்னில் என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதிசயம், அந்த இறைவனே நேரில் மனித உடல் தரித்து வந்திருக்கும் பொழுது அவரை அறிந்து கொள்ளவில்லை. இறைவன் மீது அன்பு கொண்ட பக்தர்கள் காணும் இடமெல்லாம் இறைவா நீயே நீதான் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இந்த ஊனக்கண்களால் காண்பது இல்லை என்றாலும் புத்தியால் இறைவன் எங்கும் வியாபித்து இருப்பதாக உணர்கிறார்கள். ஆனால் நீங்கள் சுயம் தந்தை சிவன் ஜோதி வடிவானவர் நேரில் மானுடல் தரித்து வந்துள்ளார் என்பதை அனுபவம் செய்கிறீர்கள். இப்போது என்னை நீங்கள் சுலபமாக வந்து சந்திக்க முடியும். ஆயினும் எனது குழந்தைகளே, சிலர் தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு ஜோதி சொரூபம் மிக பிரியமானதாக உள்ளது. ஆனால் சாக்கார மனித உடலில் வந்துள்ளார். அந்த நிராகாரரை தெரிந்து கொண்டால் எவ்வளவு பிராப்திகளை பெறலாம்? பிராப்தி என்பது மனிதர் மூலமாகத்தான் கிடைக்க முடியும். மாறாக ஈஸ்வரரை ஜோதி என புரிந்து தொலைவில் இருந்து பார்ப்பவர்களுக்கு பிராப்திகள் எதுவும் கிடைக்காது. அவர்கள் பக்தர்கள் எந்த ஞானமும் இல்லை. இப்போது மனித உடலில் வந்துள்ள தந்தையை தெரிந்து கொண்ட ஞானி குழந்தைகள் தெய்வீக குணமினும் வாசனையால் நிரம்பிய மலர்கள். தந்தைக்காக தன்னையே அர்ப்பணிக்கின்றார். இதனால் அவர்களுக்கு பல பிறவிகளுக்கு முழுமையான தெய்வீக அழகு நிறைந்த தேகம் கிடைக்கிறது. தன்னை புரிந்து கொள்வதாலேயே சரி எது தவறு எது உண்மை எது பொய் எது என்பது பற்றிய தெளிவு பிறக்கிறது. இந்த ஈஸ்வரிய ஞானத்தால் உண்மை தெரிகிறது. இதனால் எந்த தீய சகவாசமும் ஆக்கிரமிக்க முடியாது. அறியாமை இருளில் இருப்பவரையே தீய சகவாசம் கீழே தள்ளும். இப்போது எங்கும் உண்மை இல்லாததால் நம்பிக்கையின்றி எழுதி வாங்குகிறார்கள். மனிதர்களின் சொல்லில் பொய்யே வெளிப்படுகிறது. உண்மை இருந்தால் ஒவ்வொரு சொல்லும் பூஜிக்கப்படும். தெய்வீக தந்தையின் சொல் ஒவ்வொன்றும் மகா வாக்கியமாக சாஸ்திரமாக எழுதப்பட்டுள்ளது. அந்த சத்தியமான மகா வாக்கியங்களை கையாளுவதால் ஈஸ்வரிய தன்மை வருகிறது. அது மட்டுமில்லாமல் இதை படித்து படித்து ஸ்ரீகிருஷ்ணரையும் பிரம்மாவையும் காட்சியாக கிடைக்க பெறுகிறார்கள். எட்டாவது, ஆஹா, தூய கமல இதயம், கமலகரம், கமல கண்கள் பெற்ற மகளிர் ஆதை உமது அங்கமெங்கும் தாமரையாக மாறிவிட்டது. ஆனால் முதலில் ஆத்மா தூய்மையாக உறுதியாகும் பொழுது முழு தேகமும் தூய்மையாக உறுதித்தன்மை பெறுகிறது. அத்தகைய தூய கமல தேகம் மிக ஈர்ப்பு நிறைந்ததாகிறது. நீ தனது பரமேஸ்வரர் தந்தை மூலமாக அறியாமை இருளை அகற்றி ஞான ஒளியை ஏற்றி மிகவும் சீத்தலமான தேவியாகிவிட்டாய். தானும் சீத்தலமாகி தன்னை போல பிறரையும் சீத்தலமாக்கும் சேவையில் இந்த மங்களகரமான சங்கம யுகத்தில் முன்னோடி ஆனாய். உனது ஜடமான மூர்த்திகள் மூலமாக முழு உலகிற்கும் குளிர்ச்சியும் அமைதியும் தாராளமாக கிடைக்கிறது. இப்பொழுது நீ முழு உலகிற்கும் சமாதானத்தை கொடுத்து இறுதியில் தனது தெய்வீக ஒளியை காண்பித்து புதிய வைகுண்டத்தில் சென்று ஓய்வு கொள்வாய். நல்லது. வரதானம், பாபா எனும் ஒரு சொல்லை சாவியாக கொண்டு அனைத்து பொக்கிஷங்களையும் பெறுகின்ற பாக்கியம் நிறைந்த ஆத்மா ஆகுக. விளக்கம், விஸ்தாரமான ஞானத்தை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் பிறருக்கு சொல்ல முடியவில்லை என்றாலும் பாபா என்ற சொல்லை மட்டும் மனதார ஏற்றுக்கொண்டு உள்ளத்தில் பதித்து பிறகு சொன்னாலே போதும். விசேஷமான ஆத்மா ஆவீர்கள் உலகிற்கு முன்னால் மகான் ஆத்மாவாக புகழுக்கு உரியவராக ஆவீர்கள். ஏனென்றால் பாபா எனும் ஒரு சொல் பாக்கியம் முழுவதற்குமான சாவி. உளமாற தெரிந்து ஏற்றுக்கொள்வதே சாவியை பயன்படுத்துவதற்கான விதிமுறை ஆகும். மனதார பாபா என்று சொல்லுங்கள், அனைத்து பொக்கிஷங்களும் உங்கள் முன்னால் வந்து நிற்கும். ஸ்லோகன், பாப் தாதா மீது அன்பு இருந்தால் அந்த அன்பில் பழைய உலகை அர்ப்பணித்து விடுங்கள். ஓம் சாந்தி.